ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நம்மை சுற்றி அல்லது உலகத்தில் நடக்கிற பற்பல சம்பவங்களை நாம் கேட்கிறோம் அல்லது கேள்விப்படுகிறோம். ஹைட்டிலே நடந்த நிலநடுக்கத்தினால, பூகம்பத்தினால ஏற்பட்ட விளைவு கிட்டத்தட்ட 110,000 தாண்டிவிட, 110,000 அதிகமான ஜனங்கள் மறைந்து போயிருக்க, அதாவது 110,000 அதிகமான ஜனங்கள் they have died already. சோ பயங்கரமான காரியங்கள் நடக்குது. நைஜீரியாவிலே மத கலவரம், நூற்றுக்கணக்கான மக்கள் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறுனால நூற்றுக்கணக்கான மக்கள் மறித்திருக்கார்கள், வீடுகளை இழந்திருக்கார்கள், சொத்துக்களை இழந்திருக்கார்கள். அது ஹேபியு ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. சோ தோஸ் ஆர் இவைகள் கடைசி நாட்கள். காலத்தை நீங்கள் நிதானியாமல் போனது என்ன அப்படின்ற ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இயேசு அப்போ சொல்ல பார்த்து கேட்டார். ஆண்டவர் நாமத்துக்கு பகுமை உண்டாகட்டும். போன வாரம் நாம் ஆசீர்வாதத்தை குறித்து, ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்த்தோம் அல்லது படித்தோம் கேட்டோம். ஆபிரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய நமக்கும் உண்டாக வேண்டும் என்று நம் கலாத்தியில் நாம் வாசிக்கிறோம். ஆபிரஹாம் எப்படியா இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருந்தார் என்பதை குறித்து பார்த்தோம். நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மாமனிதனாக அவர் காணப்படுகிறார். ஆகவே அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பல காரியங்களை கடந்த வாரம் நாம் கற்றுக்கொண்டோம். நாமும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு வாழ வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. சோ நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமானார் சொல்லி நாம் போன தடவை நாம் பார்த்தோம். ஆகவே நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், சந்தேகமே இல்லை. உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருக்கும். அவை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தால் நாம் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக இருக்கலாம். அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்புகளை போன வாரம் நாம் ஆபிரகாமுடைய வாழ்வில் இருந்து நாம் பார்த்தோம். இது ஆசீர்வாத ஆண்டாக இருக்கிறபடியால் அடுத்த ஒரு பக்கத்துக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். இன்றைக்கு நான் உங்களோட பேசுகிற செய்தியின் தலைப்பு அடிமைத்தனத்தில் இருந்து ஆசீர்வாதத்திற்கு. அடிமைத்தனத்தில் இருந்து ஆசீர்வாதத்து. இவனை குறித்து நான் பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்த சில காரியம் இவைகளெல்லாம் எனக்கு இதுல பேசுறதுக்கு எனக்கு சபையம் கிடைக்குமோ நேரம் கிடைக்குமோ தெரியாது. ஆனால் ஐ ட்ரை டு ஃபினிஷ் இட் அஸ் சூன் அஸ் பாசிபிள். சோ ஆகவே என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம். என்ன எடுத்துக் கொள்ளுங்கள், 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1-11 நான் வாசிக்கிறேன் கேளு. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1-11. இப்படி இருக்க சகோதரர்கள், நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறார். அதை நீங்கள் பைபிள் அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருந்தால் அதை அண்டர்லைன் பண்ணுங்க. இப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால். சகோதரர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறது தேவ பிள்ளைகளாகிய உன்னையும் என்னையும். ஆகவே உனக்கும் எனக்கும் எழுதப்பட்ட வார்த்தை இது, உனக்கும் எனக்கும் தேவனால அனுப்பப்பட்ட வார்த்தை இது என்பதை தயவு செய்து உன் மனதில் நிறுத்திக்கும். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் உள்ளத்திலே ஒரு பெரிய ஆவல் இருந்தது. தன் கீழே சொல்ல போற இந்த காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இங்கு இருக்கு. நான் சொன்ன தலைப்பை உங்க மனத்தில் வைத்துக் கொள்ளுங்க, நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். கவனி, நம்முடைய பிதாக்கள் எல்லாம் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழி நடந்து போனார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினால் சமுத்திரத்தினால் ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். இப்படியெனில் அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. அப்ப 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தது யாரு? கிறிஸ்து. அவர்களோடு கூட சென்ற அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே அப்படி சொல்லுவோம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பீடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை, அதனால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவர்கள் நமக்கு திருஸ்தாந்தமாக வைக்கப்பட்டிருக்கு. ஆகையால் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 24,000 பேர் விழுந்தது போனார்கள், அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருப்பீர்களாக. முறுமுறுக்காதருங்கள். 11 வசனத்தில் சொல்றாரு, இவைகள் எல்லாம், அதாவது மேலே சொல்லப்பட்ட இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது. அது மட்டுமில்லை, அதுக்குள்ள பாருங்கள், உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. ஆகவே உலகத்தின் முடிவு கால இருப்பார்கள் சொல்லி ஏற்கனவே ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லியிருந்தார். ஆகவே 400 ஆண்டுகள், 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலே உழன்றிருக்கிறார். இந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் பெருகி இருக்கிறார். இந்த அடிமைத்தனத்திலே இருந்து அவர்கள் ஆண்டவர் நோக்கி கூக்குரலிட்டிருக்கார், வேதனைப்பட்டிருக்கார், அடிமைகளாக இருந்திருக்கார். சோ இது என்னத்தை குறிக்கிறது? இந்த அடிமைத்தனம், எகிப்தியர் இருந்த அடிமைத்தனம், நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக வாழ்ந்த பழைய வாழ்க்கையை குறிக்கிறது. நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக வாழ்ந்த வாழ்வு நமக்கு எகிப்து என்பதை நாம் மறக்கக்கூடாது. பார்வோன் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறார். மோசே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது சபைக்கு அடையாளமாக இருக்கு. பழைய ஏற்பாட்டு சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் புதிய நிழலாக புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக நிறைவேறிக்கதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே இவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். யாரு? தேவ ஜனங்கள். அடிமைத்தனத்தில் இருந்திருக்கார். அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே தேவன் கொண்டு வர ஒரு பெரிய திட்டத்தை அவர் போட்டார். அந்த திட்டத்தை மோசே என்கின்ற மனிதனை அழைத்து அதை நிறைவேற்ற சித்தம் பண்ணார். இப்ப அடிமைத்தனத்தில் இருக்கிற மனுஷனை ஆசீர்வாதத்துக்குள்ளே தேவன் கொண்டு போற. This is spiritual life. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் சூட்சுமம், or the secret of the Christianity. அடிமைத்தனத்திலிருந்து ஆசீர்வாதத்து, பாவத்திலிருந்து நீதிக்கு, பிசாசின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு, அநித்தியத்திலிருந்து நித்தியத்துக்கு, அறிவுள்ளதிலிருந்து அழியாமைக்கு. We have transformed into something new. அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை தேவன் அழைத்து ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போற. இஷ்டவே ஜனங்கள் 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் கிடந்து வேதனைப்பட்டு தேவன் நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் மோசே அனுப்பி அவர்களை ரட்சித்து பரம கானானுக்கு, கானான் தேசத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு போனது. இது இந்த வேதத்தின் சம்பவம், சரித்திரம், நம்ம எல்லாரும் வாசித்திருக்கிற காரியம். இப்ப நாமும் ஒரு காலத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தோம், அறிந்தோ அறியாமலோ பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம். எப்போ நாம் அடிமையாக இருந்தோம்? பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்க நீங்கள் விடுதலையாகு. அவை பாவத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசு. அவை நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு அறிந்தோ அறியாமலோ நாம் மோசி தேவனாலே தேவன் மோசியை கொண்டு தன் ஜனங்களை அழைத்த போது அங்கே மோசைக்கும் பார்வோனுக்கும் இடையில நடந்த ஒரு டயலாக் இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த ஒரு கன்வர்சேஷன், பார்வோனுக்கும் மோசைக்கும் இடையில நடந்த அந்த சம்பாஷணை குறித்து நான் பார்த்தபோது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதுல இருந்து ஒரு 6 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக சுருக்கமாக வைத்து பிற்பாடு நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இருக்கிற தடைகள் என்ன, எவைகளால் தேவ ஜனங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் இடைவெளியிலே விழுந்தார்கள் என்பதை காரியத்தை குறித்து சொல்லி இன்றைக்கு முடிக்கலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் ஆண்டவருக்குள்ளே விருப்பமாக இருக்கிறேன். அதுக்கு முன்பாக எல்லோரும் ஒரு தடவை திருப்பிக் கொள்ளுங்கள், யாத்ராகம புஸ்தகம் கம்பித் பிளீஸ் Exodus 32 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஜாத்ராம புஸ்தகம் 32 அதிகாரம் எடுத்துறீங்களா? ரைட். அதுல ஒரு காரியத்தை நான் பார்த்து அதை உங்களுக்கு சொன்ன நல்லா இருக்கும் சொல்லி ஆண்டவருக்கு நான் விரும்பேன். 32 அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று எல்லாரும் பாருங்க. இதை உங்க மனதில் வச்சுக்கொள்ளு. இதை வச்சுக்கொண்டு நாம கொஞ்சம் தொடர்ந்து போறது நல்லா இருக்கும் என்று ஆண்டவருக்கு நான் வருவேன். எல்லாம் கவனிங்க. 32 அதிகாரம் 32 33 எல்லாரும் தயவுசெய்து திருப்பிக் கொள்கிறேன். புதிய டோட்டல் அட்ஜென்ட் ஆண்டோட வசனத்தை கூட கவனத்தை செலுத்துங்க பாருங்க. 32 ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் நல்லா கவனி, இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை என்ன கிறுக்கி போ. இதை பார்த்து என் கண்கள் அப்படியே நிலை கொத்தின. இந்த ஜனங்களுடைய பாவத்தை என்ன செய்தாங்க? மோசே 40 நாள் வனாந்த சீன மலையில இருக்கும்போது ஆண்டவர் ஜனங்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறாரு, எழுதி கொண்டிருக்கார். இதுக்குள்ள இன்னும் ஒரு காரியம் சொல்றேன், கவனிங்க. டோன்ட் ட்ரை டு பிரேக் தி பிரின்சிபல் ஆஃப் காட் என்ற கவனிங்க. ஆதியிலே தேவன் ஒரு லோகம் கொடுத்தார். யாருக்கு தெரியுமா? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். எங்கே வைத்து? ஏதிலோ வைத்து. இதை செய், இதை செய்யாது. தட் இஸ் லோ, அதுதான் சட்டம். அதாவது இதை செய், இதை செய்யாது. இதுல இருக்க எல்லா மரத்தின் கனியை நீ புசிக்கலாம், ஆனா இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ புசியாது. இதை செய், இதை செய்யாது. திஸ் இஸ் த லோ, இதுதான் பிரமாணம். இந்த பிரமாணத்தை, இந்த லோ வைத்தால் அவர்கள் உடைத்தார்கள். இதனால் பாவம் உலகத்தில் பிரவேசித்து மரணம் வந்த சொன்னாம. இதற்கு பிற்பாடு ஒரு மனிதனை உண்டாக்கி அவனுக்கு கொடுத்த லோவை அவனு உடைச்சிட்டான். அதுக்கு பிற்பாடு தேவன் தன்னை ரட்சிப்பின் திட்டத்திலே தனக்கண்ட ஒரு ஜாதியை தெரிந்து கொண்டு ஆபிரகாமிலிருந்து அதை ஆரம்பித்து அவளை பெரிய திரளான ஜாதியாக்கி அவர்களுக்கு ஒரு லோவை கொடுக்கிறார். அதுதான் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை தான் 40 நாட்கள் மனையில வைத்து தேவன் சொல்ல 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 இவங்க எழுதுறான். ஏனென்றால் இவர்கள் ஒரு ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறார்கள். அந்த ராஜ்யத்திலே அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கின்ற அந்த பிரமாணத்தை, அந்த கட்டளைகளை, அந்த நியாய பிரமாணத்தை, அந்த அந்த லோவை தேவன் மோசைக்கு சொல்ல 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 அவன் 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்து அவன் அங்கு மலையிலே தேவனோடு சஞ்சரித்து சொல்ல சொல்ல எழுதுறான். இந்த 40 நாட்களுக்குள்ளே இந்த ஜனங்களுக்கு பொறுக்க முடியாது. நம்ம அழைத்துக் கொண்டு வந்த மோசைக்கு என்ன நடந்தோ தெரியுதான்னு சொல்லி ஆரோட சொல்றார்கள், நமக்கு ஒரு நமக்கு முன் செல்லும் தெய்வத்தை, தெய்வங்களை உண்டு பண்ணி. இப்படி சொன்னதுல ஆரோன் பயந்துட்டான். அவர்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். ஆகவே ஆரோன் பயந்து ஆரோண்ட கற்பனையிலே எழுந்தபடி ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை கொடுத்தான். ஜனங்கள் எல்லாரும் அதை பணிந்து கொண்டார். இது மலையில இருக்கும் போது இங்க நடக்கு. அவ தேவன் சொல்றாரு, நீ இறங்கிப்போ, நீ அழைத்துக் கொண்டு வா ஜனங்கள், இவ்வளவு சீக்கிரமா என்பட்டு விளங்கிட்டான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விட்டுவிடு, இவர்களை பார்த்து இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்க, நான் இவர்களை அழித்து போட்டு உன்னை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று சொன்ன போதுதான் மோசே சொல்றாரு, தேவரீர் இவர்கள் பாவங்களை மன்னித்தருவீரானால் மன்னித்தரணும், அல்லது போனால் நீர் எழுதின புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்று சொல்றேன். அப்ப என்ன கவனிங்க, இதை சொல்ல வர என்னது தெரியுமா? இது சொல்ல வர என்ன, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய பேரும் தேவனுடைய ஒரு புஸ்தகம் இருக்கு, அதற்கு பேர் ஜீவ புஸ்தகம். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய பேரும் அங்கே எழுதப்படுகிறது. ஏற்கு அழியாத தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த நித்திய ஆசீர்வாதத்தை, அந்த பேரன்ப ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக நாம் இந்த பூமியில ரட்சிக்கப்படும் போது ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பேர்கள் என்ன செய்யப்படுது, எழுதப்படுகிறது, எழுதப்படுது. அப்ப மோசே சொல்றாரு, இந்த ஜனங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தனும், இல்லது போனா என் பேர் அதுல இருந்து எடுத்து போடும். அப்ப ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் சொல்றா தெரியுமா? அடுத்த வசனத்தை பாருங்க, 33 வசனத்தை என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, எனக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, இந்த ஜனங்கள் எகிப்தில் இருந்து அழைக்கப்பட்ட போது இவர்களுடைய பேர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தாரோ ஜீவ புஸ்தகத்திலே எழுதினார், எழுதினார். ஆனால் இப்போ டைம் வந்தது என்ன, அவர்களே அதை பிரேக் பண்ணபடியால ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவர்களுடைய பேரை இந்த புஸ்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போடுவேன், எடுத்து போடுவேன். அழியாத ராஜ்யத்தையும் நித்திய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணி, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவர்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து எரிசிலர் தேவனே எடுத்து ஆண்டவரே எழுதினாரு. இப்ப சொல்றார், அவர்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் நான் அவர்கள் பேரை இந்த புஸ்தகத்தில் இருந்து எடுத்து போடுவேன், எடுத்து போடுவேன். இப்ப நான் சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா, உங்களுடைய பேரும் என்னுடைய பேரும் சத்தியத்தின்படி தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், நீ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அன்றைக்கு உன்னுடைய பேர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துடாது. ஆனால் எழுதப்பட்டிருக்கிற உன் பேரை நீயாக எடுத்து போட நினைக்காது. நாம் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டே இருந்தால் எழுதப்பட்ட பேரை திரும்ப ஆண்டவர் என்ன செய்து போற, கிறுக்கி போடுவார். நான் சொல்ற சத்தியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லூக்கா 10 அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம், அங்கே ஒரு சம்பவம் சீசகுமார் சொல்றாங்க, ஆண்டவர் உங்களுடைய நாமத்திலே பிசாசிகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. They are so happy. அப்ப ஆண்டவர் இயேசு அவளை பார்த்து சொல்றாரு, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்க சந்தோஷப்படாமல் பரலோகத்தில் உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கபடியா சந்தோஷப்படுங்கள். ஆகவே நம்முடைய பெயர்கள் ரட்சிக்கப்பட்ட உன்னுடைய என்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஏன், நாம் அழியாத ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறோம். அந்த நித்திய ஆசீர்வாதத்தை தேவன் தாமே கட்டி நமக்கென்று ஆயத்தப்படுத்திருக்க அந்த நித்திய வீட்டை நாம் சுதந்திரிக்க போறோம். ஆண்டவர் நாமத்து மகிமை உண்டாகட்டும். யோவான் 14 அதிகாரம் 2-3 வசனத்தை நாம் வாசிக்கும் போது இயேசு சொல்றாரு, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசத்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு வாசத்தலத்தை ஆயத்தப்பட்ட பின்பு நான் திரும்பி வந்து நான் எங்கே இருக்கிறேன் நீங்களும் அங்கே கூட இருக்கும்படியாக உங்களை கூட்டி சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லியிருக்கிறார். ஆகவே உனக்காக எனக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துற அந்த வாசத்தலம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்துக்காக அவர்கள் காத்திருந்தார்கள் என்று அவங்க சொல்லப்படும். ஆகவே தேவனாலே நமக்கென்று ஆயத்தமாக்க வைக்கப்பட்டிருக்கவர்களை இதுவரை நம்முடைய கண்கள் காணவில்லை, ஆனால் அவருடைய வார்த்தைகள் சத்தியம். விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்து அந்த அழிவில்லாத அந்த ராஜ்யத்துக்களை பிரவேசிப்பார்கள் என்பது சத்தியம். ஆகவே தேவனுடைய ஜனமே, ரட்சிக்கப்பட்ட நீ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அன்றைக்கு உடைய பேர் ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் தேவனுக்கு விரோதமாக தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருப்போமா இருந்தால் ஆண்டவர் அந்த புஸ்தகத்திலே நம்முடைய பேர் என்ன செய்வார, கிறுக்கி போறார். இங்க பாருங்க, எனக்கு விரோதமாக பாவம் செய்தவனோ அவன் பேரை நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் சார். ஆனால் அவருடைய பேர்கள் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவ ஜனங்களாய் அவர்கள் வெளியே வந்தார்கள். ஆனால் இடைநடுவில் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது அவருடைய பெயர்களை ஆண்டவர் கிறுக்கி போடும். இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பைபிளை நாம் வாசிக்கும். ஆகவே தேவனுடைய வார்த்தை அறிந்த நாம் இந்த காரியத்தில் மிக கவனமாக இருப்போம். இப்ப நான் வேகமா போறேன், நேரம் போறபடியால் இப்ப பார்வோனுக்கும் மோசேக்கும் இடையே நடந்த அந்த சம்பாஷணை இருக்குதா, அந்த கன்வர்சேஷன், அது ஒன்னில இருந்து பத்தாம் அதிகாரம் நாலாம் அதிகாரத்திலிருந்து பத்தாம் அதிகாரம் வரை யாத்திராம்பத்தில் படிச்சு பார்ப்பு சொன்னால் மோசேக்கும் பார்வோனுக்கும் நடக்கிற சம்பாஷணை நாம் பார்க்கணும். என்ன மோசேயுடைய கூட்டு? என்ன? தேவனுக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. Let them free to worship the Lord. நான் சொன்னால கவனிங்க, முதலாவது ஜனங்கள் விடுதலையாக வேண்டும், இரண்டாவது அவர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யவும். ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. அடிமத்தனத்திலிருந்து பிசாசே விடு ஜனங்கள். எதற்கு? ஆண்டவரை ஆராதிக்கிறது, தேவனை தொழுது கொள்றது. ஆகவே முதலாவது ஜனங்கள் அடிமத்தனத்திலிருந்து, அதாவது பாப அடிமத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றால்தான் அவர்கள் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்க முடியும், அவரை தொழுது கொள்ள முடியும். ஆகவே மோசே வந்து பார்வோன் சொல்றாரு, தேவனுக்கு ஆராதனை செய்ய மூன்று நாட்கள் நாங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்து தேவனுக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு அப்படி சொன்ன போது பார்வன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க படிச்சு பாருங்க, எட்டாம் அதிகாரத்திலே, மன்னிக்கணும், ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பதினேழாம் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அங்கே பார்வன் சொல்றாரு, நீங்கள் உங்கள் தேவனுக்கு தேசத்துல தானே பலியிடுங்க. நான் ஆறு காரியங்களை குறிப்பிடுறேன். அவங்க சொன்ன பார்வன் சொன்ன ஆறு காரியங்களை நான் குறிப்பிடுறேன். தயவு செய்து கொஞ்சம் நீங்க மனசுல குறிச்சுக்கொள்ளுங்க. இவர்களுக்கு பின்னால இருக்கிற இந்த இதைத்தான் இன்றைக்கு டிப்ளோமேட்டிக்னு சொல்வாரு. இன்னைக்கு அரசியலிலே ரெண்டு நாட்டுக்கிடையில பிரச்சனைகள் ஏற்பட்டால் முதலாவது அதை ராஜ்ய தந்திரமாக அதை தீர்க்க பார்ப்பார். அதுக்கு பிற்பாடு அது சரிப்பட்டு வராட்டால் அது யுத்தத்தில் முடிகிறது நாம் வாழுகிற உலகத்தில் நாம் பார்க்கிறோம். அதே போல இங்கும் ஜனங்களை போக விடாதபடிக்கு பார்வோன் முதலாவது டிப்ளோமேட்டிக்காக, அதாவது ராஜ தந்திரமாக அவன் முயற்சி செஞ்சிருக்கான். இதை நீங்க ஊடுருவி பார்க்கும் போது அதை கண்டுபிடிக்கலாம். அவே மோசே ஜனங்களை போக விடுன்னு சொன்ன போது அவன் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பதினேழாம் வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீங்க சொன்னால் அங்க பாவம் சொல்றான், ஜனங்கள் சோம்பலாக இருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்றார். ரைட், ஜனங்கள் சோம்பலாக இருக்கிறபடியா ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்றார். சோ பார்வோனுடைய கண்களுக்கு அல்லது பார்வோனுடைய எண்ணங்களுக்கு ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறவர்கள் சோம்பேறி. இதை குறித்து யோசிக்கும் போது எனக்குள்ள சில எண்ணம் வந்தது. என்ன தெரியுமா? இதே வாக்கியங்கள் வேறு வடிவங்களிலே வேறு விதங்களிலே என்றைக்கும் நமக்கு விரோதமாக பேசப்பட்டுக் கொண்டே இருக்கு. எங்க போற? சேர்ச்சுக்கு போற. ஏன் போறான்? ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போறேன். சோம்பேறி. உங்களுக்கு வேற வேலை இல்லையா? எப்ப பார்த்தாலும் சேச்சு 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 ஓடுறீங்க. எப்ப பார்த்தாலும் கூட்டம் பண்றீங்க, பிரே மீட்டிங்ன்றீங்க, ஆராதனை சேச்சு சேச்சுன்னு சொல்லி சோம்பேறிகளாக இருக்கிறாங்க. ஆகவேதான் இப்படியான காரியங்களே அவங்க ஈடுபடுறான்னு சொல்லி சிற்சில பேர் பற்பல விதங்களில பல பல வடிவங்களில் நமக்கு வார்த்தைகளை நாம் பிரயோகிக்கிறதை இன்று வரைக்கும் நம்முடைய காதுனாலே நாம் கேட்டுக்கொண்டார். அன்றைக்கு பார்வோனுடைய கண்களுக்கும் இப்படித்தான் தெரிந்தது. எப்படி தெரியுமா? தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யறது சோம்பேறித்தனம் சொல்லி அவன் யோசித்தான் பார். ஆகவே அதை பேசினான். எனக்கு அபிமானம் தெரியும். தேவஜனமே, தேவஜனங்களாகிய உனக்கும் எனக்கும், அதாவது விடுதலை பெற்று பிசாசின் அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாகிய உனக்கும் எனக்கும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறது எவ்வளவு மேன்மையானது என்றும், எவ்வளவு உயர்ந்தது என்றும், எவ்வளவு தேவையானது என்பதையும் நீயும் நானும் அறிவோம். பார்வோன் எம்மாத்திரம் பார். சோ பிசாசு எப்பொழுதும் என்ன செய்வா? ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதை தடை செய்வான். தேவ ஜனங்கள் விடுதலை ஆகிறத தடை செய்வான். தேவ ராஜ்யம் விஸ்தாரமாகறத தடை செய்வான். அல்லது தேவ ஜனங்கள் தேவனோடு நெருங்கிறது தடை செய்வான். அடுத்து 8:28 பாப்பிகள் இருந்தால், எக்ஸோடஸ், அதாவது யாத்திராம் 8:28 பாப்பிகள் சொன்னால், அங்கே பார்வ சொல்றாரு அதிக தூரமாய் போக வேண்டாம். அப்படி இருக்க அதிக தூரமாய் போக வேண்டாம். 8:28 நினைக்கிற அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. யார் சொன்னா? பார்வோம். அதிக தூரமா போகாத. ஹலோ, கிட்ட போய் ஆராதனை செய்துட்டு ரிட்டர்னுக்கு திரும்பி வாங்க. அதிக தூரமா போய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யாதீங்க. கிட்ட போய் ஆண்டவருக்கு நீங்க கேட்கிற மாதிரி ஆணை செஞ்சுட்டு திரும்பி வாங்க. திரும்பவும் அதே அடிமைத்தனம். என்னுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே நீங்க இருக்க வேண்டும். ஆகவே கிட்ட போய் ஆரத செஞ்சுட்டு அதிக தூரமாய் போகாது. இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க பிளீஸ். இன்றைக்கும் பிசாசு இப்படி சில தேவ பிள்ளைகளிடையே காதுகளிலே முணுமுணுத்துட்டே இருக்கிறார். என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணு, ஆனா அதிக நேரம் ஜெபம் பண்ண. 15 நிமிஷம் ஜெபிச்சா போதாதா? ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? உனக்கு இருக்கிற வேலைகள், உனக்கு இருக்கிற குடும்ப பொறுப்பு, உனக்கு இருக்கிற பிரச்சனைகள், உனக்கு இருக்கிற கஷ்டங்கள் ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி. அவங்களை விட அவங்களுக்கு என்ன வேலை? இதான் வேலை. அதனால அவங்க சீட்டுக்கு நீ ஏன் இப்படி எல்லாம் செய்யற? அதிக நேரம் ஏன் ஜெபிக்கணும்? 15 நிமிஷம் ஜெபித்தால் போதா? என் தேவைகளை ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு எல்லாம புரியாதா? ஆண்டவருக்கு நம்ம தேவையெல்லாம் தெரியும். அப்படியானா ஏன் ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ண சொன்னார்? என்ன கரிமானவர்களே, ஜெபம் பண்ணு, ஆனா அதிக அதிக நேரம் ஜெபம் பண்ண. ஆண்டவட்ட வேதத்தை படி, ஆனா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிச்சா போதாத என்ன? திரும்ப திரும்ப இந்த புத்தகத்தானே, இந்த 66 புத்தகத்தானே, இத்தனை ஆண்டுகளா திரும்ப 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 படிக்கிற இதுல என்னதான் பெருசா இருக்குது? இது உனக்கு தெரியாததா? இது நீ கேள்விப்படாதா? இது நீ பார்க்காத? அப்ப இதை திரும்ப 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 படிக்கிறதுல என்னதான் இருக்குது? அவன் பிரசவம் பண்றான், அவன் படிக்கிறான், உனக்கு என்ன தேவை? நீ ஒரு அதிகாரம் வாச்சா போது. விடு, அதிக தூரமா போகாத. ஸ்டாப் இட். ஏனா ஆண்டவரோடு நெருங்க நினைக்கிறவங்களை பார்த்து பிசா சொல்லுவான், ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போகாது. வேணுமெண்டா ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போயிட்டு வந்துரு, ஒரு அதிகாரத்தை ஒரு 15 நிமிஷம் படி, அதுக்கு மேல ரொம்ப அதிக ஆவிக்குரிய தன்மையாக போகாது. அதிக தூரமா போகாது. மேலெழுந்த வாரியாக சாகும் வரைக்கும் இப்படியே இருந்துட்டு செத்துவோம். ஆண்டவரோடு அடுத்த ஸ்டெப் போவான். அதாவது சுருக்க சொல்ல போனா, இன்றைக்கு நீ வாழுகிற ஆவிக்குரிய வாழ்க்கை போதும் 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 என்று பிசாசு சொல்லிட்டே இருப்பான். நீ ஆண்டவரோடு வாழுகிற வாழ்க்கையில அதிக தூரமாய் போகாதே. ஜெபிக்கிறது போதும், வேதம் வாசிக்கிறது போதும், ஊழிஞ்சிறது போதும், கத்தருக்கு கொடுக்கிறது போதும், ஆண்டவோடு இருக்கிற நெருக்கம் போதும், இடிசினா போதும், அதிக தூரமா போகாதே. ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஆகாது. மேலந்த வாதனையாக வேணுமெண்டா ஆக்கோடு ஆக்களாக பாட்டு பாடி தோத்திரம் பண்ணிட்டு வந்துரு. வீட்டுல விசா பிரசா ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரு பாக்குறது? வீட்டுல வந்தா பாக்கியா போறாங்க. நாம என்ன செய்யறோம்னு சொல்லி அதிக தூரமாய் போக. இன்றைக்கும் பிசாசு அவ்வப்போது சில தேவ பிள்ளைட காதுகளை முணுமுணுத்துட்டே இருக்கு. டிப்ளமேட்டிக். அடுத்து என்ன தெரியுமா? 9:28 பாப்பிக சொன்ன, இனி உங்களுக்கு தடையில் என்ற. யார் சொன்னது? பிசாஸ். இனி ஐ மீன் பார்வன் சொல்றான், இனி உங்களுக்கு தடையில். எதற்கு? ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இனி உங்களுக்கு தடையில்லை. அப்படி சொன்னாலும் பார்வன் தன்னுடைய வார்த்தையை அவன் உண்மையாக இருக்காமல் ஜனங்களை ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போகாதபடி தடை. இனி உங்களுக்கு தடையில் என்று சொன்னாலும் அந்த வார்த்தையை அவன் கை கொள்ளவில்லை. இதிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன சொன்னாரு? பிசாசு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறார். இனி உங்களுக்கு தடையிலே ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இனி உங்களுக்கு தடையிலே யூ கேன் கோ, நீங்க போகலாம் என்று சொன்ன. ஆனாலும் அவன் தான் சொன்ன வார்த்தையின்படி ஜனங்களை ஆராதிக்கிறதுக்கு போக விடவில்லை. இன்னும் ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க. ஆண்டவருக்கு ஆராதனை என்று சொன்னால் பிசாசுக்கு அலைகிவார். ஆகவே எப்படியாவது தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்கு தொழுது கொடுத்து ஏதோ ஒரு விடத்தில் இடைஞ்சு செய்வார். நான் சொல்றத கேளு. தேவனுடைய ஜனங்கள் தேவனை தொழுது கொள்வதற்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு பிசாசு ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு முறையில நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். சில நேரத்தில் பாருங்க, ஆலயத்தில் வந்து நன்றாய் ஆண்டவரை பாட்டு பாடும் சோதரமனும் துதிப்போம். சில நேரத்தில் பார்த்தா உடனே ட்ரையா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி நம்முடைய சிந்தனைகள் அங்குமிக்கும் அலைமோதிக்கொண்டு, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்காதபடி நம்முடைய சிந்தனைகள் அங்குமிக்கும் அலைமோதிக்கொண்டிருக்கு. This is the trick of devil. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை ஆராதிக்காதபடி தடை செய்வது பிசாசின் வேலை. இந்த தந்திரத்தை நீயும் நானும் புரிஞ்சு கொள்ளாத பட்சத்தில் அவனிடத்தில் இருந்து இந்த காரியத்தில் நாம் விடுதலை பெறுவது இலகுவான காரியம். பைபிள் தெளிவா சொல்லுது, அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவர்கள் அல்லவே. அவர் தேவனை தொழுது கொள்வதற்கு ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதற்கு பிசாசு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தடை செய்வான், நமக்கு ஏதாவது விதத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவான் அடிப்படை அறிவு நமக்குள்ள இருக்கும் போது நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை உடனே கண்டுபிடிச்சு அவர்களை அப்புறப்படுத்தி ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஆராதனை நாம் சரியாக செய்யலாமே இல்லையா? அடுத்து பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பார்ப்பீங்களா? இருந்தால் எச்சரிக்கையா இருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். பத்து பதினோராம் வசனத்தை சொல்றாரு பார்வோன், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? புருஷர் மாத்திரம் போய் ஆராதனை செய்தால் திரும்பியும் அவர்கள் திரும்ப எகிப்துக்கு வர முடியும். வேண்டால் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க எங்க தான் போறாங்க. ஆகவே புருஷர் மாத்திரம் போய் ஆண்டவருக்கு நீங்க என்ன கேட்டீங்க? ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும், அதுதானே. ஆகவே புருஷர் மாத்திரம் போட்டும் அவங்க ஆராதனை செய்யட்டும், பிரிட்டனுக்கு திரும்பவும் வரட்டும். ஆனால் மோசே அதற்கு இடம் கொடுக்கல. அது மாத்திரம் இல்ல, பத்தாம் அதிகாரம் 24 வசனத்தை பார்ப்பீங்க, சொன்னால் உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், போங்க. மூன்று நாள் பிரயாணம் போறீங்களா? போங்க. ஆனால் உங்களுடைய ஆடுகளும் மாடுகளும் இங்கே நிக்கட்டு. அப்படி என்ன நடக்கும்? இவர்கள் போவார்கள், ஆனா ஆண்டவருக்கு ஆராதனை செய்யறதுக்கு ஆடும் இல்லை ஒண்ணும் இல்லை. ஆகவே இவர்கள் ஆராதனை செய்ய முடியாது. இதற்கு தேவ மனுஷன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அடிக்கடி நான் சொல்ற கார் மோசே சொன்னாரு, ஒரு குழம்பும் பின் வைக்கப்படும். என்னத்தை கொண்டு ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய முடியும் இதுவரை எங்களுக்கு தெரியாது. ஆகவே எங்கள் ஆடுகளோடும் எங்கள் மாடுகள் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் நாங்கள் போக வேண்டும். எங்களை போகவிடு. எதற்கு? வனாந்திரத்தில் தேவனுக்கு ஆராதனை செய்ய எங்களுக்கு இருக்கிற ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றோடும் நாங்கள் போகணும். அங்க போய்த்தான் ஆண்டவருக்கு எண்ணத்தை கொண்டு ஆராதனை செய்வோம் சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆகவே விடு எங்களில். இதற்கு பிற்பாடுதான் நீங்க பாப்பீங்க, கடைசியாக ஆண்டவர் செய்த அற்புதம், தலச்சங்களை சங்கரித்து தன் ஜனங்களை விடுதலாக்குறேன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். சரி, இப்ப நான் உங்களோடு பேச விரும்புற காரியம், ஜனங்கள் எகிப்தில் இருந்து விடுதலாகினர், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது. ஆனாலும் அவர்களை அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் இடைநடுவில் விழுந்தார்கள் சொல்லி நான் பார்க்கிறேன். நாமும் அழைக்கப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் பரம கானனை நோக்கி போய்கொண்டிருக்கு. நாமும் இந்த காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப என்ன கவனிங்க, தேவ ஜனங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்காமல் போனதுக்குரிய காரணங்களை நாம் ஒன்று குறித்து 10 அதிகாரத்தில் சில காரியங்களை நாம் வாசித்தோம். இவை குறித்து நாம் பார்த்து படித்துக் கொண்டிருக்கும் போது இன்னும் சில காரியங்கள் எனக்குள்ளே தென்பட்டபடியால் அவைகளை நான் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். என்ன கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஜனங்கள் கானானுக்குள்ளே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக் கொள்ள முடியாமல் அவர்கள் வனாந்திரத்தை விழுந்ததுக்குரிய பிரதான ஒரு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய மன கடினம், அதாவது இருதய கடினம். இதை குறித்து நாம் எங்க வாசிக்கிறோம், நீங்க எபிரேயர் புத்தகத்துக்கு வாங்க, 3 அதிகாரம். எபிரேயர் 3 அதிகாரத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 3 அதிகாரம், அதுல ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பாருங்க. எபிரேயர் 3:7-9 வரை பாருங்க. எபிரேயர் 3:7-9. ஆகையால் பரிசுத்த, நான் நல்லா கவனிங்க, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், மிக அருமையாக இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்திரத்திலே கோபம் உண்டாக்கின போதும் சோதனையினால் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். எனக்கு தேவ ஜனங்கள் தேவன் முன்குறித்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாமல் போனதுக்குரிய முக்கியமான பிரதானமான ஒரு காரணம் என்னவென்றால் அவருடைய இருதய கடினம் பாருங்க. So don't harden your heart to receive the word as the word of God. இருதய கடினம், தங்கள் இருதயத்தை அவர்கள் கடினமாக்கிக் கொண்டார். எதற்கு? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டும் அதை கை கொள்ளாதபடி தங்கள் இருதயத்தை அவர்கள் கடினப்படுத்திக் கொண்டார். ஆகவே இன்றைக்கு பரிசுத்தாவுடைய சத்தத்தை இன்றைக்கு நீங்க கேட்பீர்களா இருந்தால் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எபிரேயர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம், ஆண்டவுடைய சத்தியங்களை கேட்கிற நாம், ஆண்டவுடைய வசனங்களை கேட்கிற நாம், அவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ள நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தாமல் இருக்கோம். முதலாவது ஆண்டவுடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் அபியாசப்படுத்தணும், கை கொள்ளும். So don't reject the word. தேவனுடைய வசனம் நம்மை நோக்கி வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்திடக்கூடாது. ஒன்னு. இரண்டாவது ஆண்டவுடைய வசனத்தை நாம் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டும் அதை கை கொள்ளாதபடி நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. சிலர் கேட்பார்கள், கேட்கிறதை கை கொள்ள மாட்டார்கள். சிலர் கேட்கிறதே இல்லை. இதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ளே இருக்கிற இருதய கடினமை. ஆகவே அவர்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போயிடுது. என்ன கேளுங்க, ஆண்டவருடைய குரல், ஆண்டவருடைய சத்தத்தை காவல கேட்டுக்காங்களே. சீனாய் மலையிலே ஆண்டவர் எழுந்தருளுகிற போது கீழே நின்று ஜனங்கள் மோசே பார்த்து சொல்றாங்க, மோசே நீர் எங்களோடு பேசும், தேவன் எங்களோடு பேசினால் நாங்கள் செத்து போவோம். ஆகவே தேவன் எங்களோடு பேசும் நீர் அவர் சொல்றதை கேட்டு நீர் வந்து எங்களுக்கு சொல்லும், நீ சொல்றதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் செய்வோம் என்று தேவஜனங்கள் சொன்ன போது மோசே அங்கே ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு அவைகளை கை கொண்டு நடப்போம் என்று சொல்லி மோசே அங்கே அவர்களோடு ஒரு உடன்படிக்கையை செய்தார். அந்த உடன்படிக்கையை தான் ஆதிகளுடைய ரத்தத்தை தெளித்து அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினார். உடன்படிக்கை ரத்தத்தினாலே உறுதிப்பட்டிருக்கிறது. எது? பழைய ஏற்பாடு. சோ பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை மோசியால செய்யப்பட்டது, மட்டுமல்ல அது ஆடுகளின் ரத்தத்தினாலே உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டினாலோ, புதிய ஏற்பாட்டிலோ தன்னுடைய குமாரன் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உடன்படிக்கை ஆடுகளின் ரத்தத்தினால் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினால் இந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவ மனிதர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பாக்கியம் அல்லது மேலான ஒரு அனுபவம் இந்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவளாகிய உனக்கும் எனக்கும் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிழ்ந்து உண்டாகட்டும். சார், இருதயத்தை கடினப்படுத்தும் ஆண்டவருடைய வசனம் நம்மை தேடி வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் வரும்போது, அதை நாம் ஏற்றுக்கொள்றதுக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. சொல்றேன் கேளுங்க, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்காதபடி நாம் தொடர்ந்து கடினப்படுத்திக் கொண்டிருப்போமாக இருந்தால், சொல்றேன் கேளுங்க, தேவன் நம்முடைய இருதய கடிதத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்துருவார். நான் சொல்றேன், நல்ல விளைவு. எப்படி நான் சொல்றேன், இதைத்தான் நாம் பார்வையுடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் அங்க ஒரு வசனம் சொல்லப்படும், தேவன் பார்வையுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். ஆகவே அவன் ஜனங்களை போக விடு. அப்ப நாம் என்ன நினைப்போம், தேவன் தானே அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரு, ஆகவே அவன் ஜனங்களை போக விடு. எஸ், ஏன் தெரியுமா, ஏற்கனவே பார்வோன் தேவனுக்கு விரோதமாக தன் இருதயத்தை கடினப்படுத்தி உரங்கொள்ள வைத்திருந்தபடியால் தேவன் அவனுடைய இருதய கடிதத்துக்கு அவனை ஒப்பு கொடுத்து விட்டான். பார்வோன் வந்து மோசை கேட்கிறாரு, தேவனுக்கு ஆராதனை செய்ய ஜனங்கள். அவன் கேட்ட கேள்வி தெரியுமா, ஜனங்களை நான் போக கூட அவர் யாரு? தேவன் தன் ஜனங்களை போக கூட சொல்றார், தனக்கு ஆராய்ச்சி அவன் கேட்கிறான் திரும்பி, அவருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை நான் போறதுக்கு அவர் எனக்கு யாரு அப்படின்னு. ஏற்கனவே உடைய இருதயம் கடினமாக இருந்தபடியா தேவனுடைய இருதய கடிதத்துக்கு அவனை ஒப்புக் கொடுத்தான். நான் சொன்ன கேளுங்க, ரொம்ப நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அவர்களை அவருடைய இச்சைகளுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஏன் தெரியுமா, இச்சைகளிலிருந்து விடுதலை பெற்ற தேவ ஜனம் தொடர்ந்து அந்த இச்சைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவன் அவைகளுக்கு ஒப்புக் கொடுக்கும், திரும்ப அவைகளை புதுப்பிக்கிறது கடினமான காரியம். தேவ ஜனம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்ட தேவ ஜனம் அதை சுதந்திரித்துக் கொள்ளாமல் இடைநடுவிலே வனாந்திரத்திலே விழுந்து போனதுக்கு பிரதான காரணம் அவருடைய இருதய கடினம். பாருங்க, நேருக்கு நேராக ஆண்டவரை பார்க்கிறான். மலையிலே தேவனுடைய மகிமையின் காட்சி கண் கொள்ளாததாக இருந்தது. இடி முழக்கங்களும் சத்தமும் எக்கால சத்தத்தையும் கேட்டபோது மலை அதிர்ந்ததுன்னு சொல்லப்படும். எல்லாம் ஒரே புகக்காடாக இருந்த மலையை அதிர்ந்தது. ஆண்டவர் நெருங்க 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 மலை அதிர அந்த காட்சியை பார்க்க, இக்கால சத்தத்தை கேட்க கேட்க மலை அடிவாரத்தில் நின்ற ஜனங்களுக்குள்ளே பயம் உண்டாகி அவர் சொன்னார்கள், மோசே, நீ எங்களோட பேசவனா? தேவன் பேசினா நாங்க செத்து போடுவோம். நீ அவர் சொல்றதை கேட்டு வந்து எங்களுக்கு சொல். அப்போதுதான் மோசே ஒரு உடன்படிக்கையை சேர்ந்தார். எனக்கு அருமானவர்களை, இப்படி பார்த்தும் இப்படி கேட்டும் தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் கை கொள்ளாத அளவுக்கு அவருடைய இருதயம் கடினப்பட்டது. ஆகவே அழைக்கப்பட்டவர்களாக இருந்தும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருந்தும் அதை சுதந்திரிக்க முடியாமல் அதை அனுபவிக்க முடியாமல் இடைநடுவிலே வனாந்திரத்திலே விழுந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவருடைய இருதய கடினம். மோசே சொன்ன போது அவர்கள் கேட்கவில்லை. மோசே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட போது அவர்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில வந்து பிதாவிடத்திலே கேள்விப்பட்ட வார்த்தைகளை ஜனங்களுக்கு நேரடியாக சொல்லும் போதே ஜனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே. இயேசு இறைவன் மனித அவதாரத்தில் இறங்கி வந்து டைரக்டாக ஜனங்களை பார்த்து பேசின வார்த்தைகளையும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாம தானே அவரை பிடித்து அவரை துன்பப்படுத்தி அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு தனக்கு அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
தனக்கு சொந்தமானதுல வந்தா, தன்னுடைய சந்ததியில வந்தார். ஆபிரகாமின் சந்ததியிலே வந்தார், தன்னுடைய சொந்தமான இஸ்ரவேல் சந்ததியில வந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களே அவரை பிடித்து செல்வதை அறிந்து கொன்றார். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில இறைவன் மனித அவதாரம் எடுத்து டைரக்டாக ஜனங்களோடு பேசின போது ஜனங்கள் கேட்காத அளவுக்கு அவருடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவருடைய பாரம்பரியம் அவருடைய இருதயங்களை கடினப்படுத்தியிருந்தது. நான் சொன்ன கேளுங்க, மனம் கடினப்படுறதுக்கு அல்லது இருதயம் கடினப்படுத்துறதுக்கு சில பின்னணிகள் இருக்கு. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை கை கொள்ளாத அளவுக்கு நம்முடைய மனம் கடினப்படுறதுக்கு சில பின்னணிகள் இருக்கு. யூதர்கள் ஏன் ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா? அவர்களுக்குள்ள இருந்த மனக்கடினம் எதனால தெரியுமா? அவருடைய பாரம்பரியத்தில் அவர்களுக்கு இருந்த வைராக்கியம். ஆண்டவர் இயேசு அவங்களை பார்த்து டைரக்டாக கேட்டாரு, உங்கள் பாரம்பரியத்தினால் நீங்கள் தேவனுடைய கற்பனையை அவமாக்குறது என்ன? ஆண்டவருடைய கற்பனைகளை அவமாக்குற அளவுக்கு அவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தில் அதிக வைராக்கியமாக இருந்திருக்கார்கள். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத வழிக்கு அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தது. ஏன் இன்றைக்கு சிலரை பாருங்க, அறிவு பெருகி இருக்கிறபடியால், அதிகம் படித்தபடியால், அதிக காரியங்களை அறிந்தபடியால், எளிய சுவிசேஷத்தை இலகுவாக நாம் சொல்லும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு அவருடைய இருதயம் கடினப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? பின்னணி அவர்களுக்கு இருக்கிற அதிக அறிவு. அறிவு பாவம் இல்லை, ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அறிவு பாவம் சொல்றேன். ஐயா, புத்தி பாவம் இல்லை, ஆனா தேவனை ஏற்றுக்கொள்ளாத புத்தி பாவம். ஞானம் பாவம் இல்லை, ஆனா தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஞானம் தேவனுக்கு விரோதமானதுன்னு சொல்றேன். திறமைகள் இருப்பதால், அறிவு இருப்பதால், புத்தி அதிகமாக இருப்பதால் ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு மனுஷனுடைய மனம் உள்ளே கடினப்பட்டு கிடக்கு. ஆபதன் ஆண்டவர் நேரே வந்து மனித அவதாரம் எடுத்து வந்து பிதாவிடத்தில் கேள்விப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் அவளை ஏற்றுக்கொள்ள காரணம் என்ன? அவருடைய இருதயம் அவளை கடினமாக. ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற நீயும் நானும் எப்படி இருக்கு? நம்முடைய இருதயம், நம்முடைய மனம் எப்படி இருக்கு? தேவ வசனத்தை நாம் தாழ்மையான உள்ளத்தோடு நாம் ஏற்றுக்கொள்றோமா? நாம் ஏற்றுக்கொள்ளுகிற வசனத்தை பக்குவமாக நாம் அதை கை கொள்ளுறோம். நம்முடைய மனசாட்சி தரி தேவனாய். ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமலும் அவைகளை கை கொள்ளாமலும் போகிற அளவுக்கு நம்முடைய இருதயம் எந்த ஒரு காரியத்தினாலும் கடினப்படாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டியது மிக 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 அவசியம். இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க, அதே மூன்றாம் அதிகாரத்தில் 15-17 வரை பாருங்க. மூன்றாம் அதிகாரம் எபிரேயர் 3:15-17 வரை. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், கோப மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. கோபம் மூட்டினவர்கள், கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போட்டது. யாரை ஆரோசித்தார்? யாரை வருத்தார்? தான் அழைத்த ஜனத்தை, தான் ஆசீர்வாதத்துக்கு என்று அழைத்த அதே ஜனத்தை தேவன் வெறுக்கிற அளவுக்கு அவர்கள் நடந்திருக்கிறார்களே. பாரு, நான் இதை பார்த்து பார்த்து கண் முன்னால அற்புதம் நடக்கிறப்பா. கடல் பிரியுது, சமுத்திரம் வழிவிடுது, இரவு முழு கீழ்காட்டு வீசி சமுத்திரம் ரெண்டாக பிரியுது. இரவுல சமுத்திரம் பிரிஞ்சு இரவுல குரோஸ் பண்ணியிருக்காங்க, சாயங்காலம் எகிப்தை விட்டு வெளியேறியிருக்காங்க, இரவுல சமுத்திரத்தை கடந்து போயிருக்காங்க. கண் முன்னால சுப்ப நச்சுரம் நடக்குது பாருங்க. கடல் ரெண்ட சமுத்திரம் பிரிஞ்ச மதில் போல நிக்குது ஐயா. எதற்கு? தேவ ஜனத்துக்கு வழிவிடுறது. இயற்கையே அவர்களுக்கு இடம் கொடுக்குது. ஏன் தெரியுமா? நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ள. ஆகவே கடலே சமுத்திரமே ரெண்டாக புரிந்து வழிவிடுது. லெட் தேம் கோ. கண்ணார பார்க்க, கண்குளிர் அற்புதம் பார்க்கிறார். காதால ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறார், மலையில மகிமையின் காட்சியை பார்க்கிறார். ஆனாலும் அவருடைய இருதயம் கடினம். இப்படிப்பட்ட ஜனம் எப்படி ஆசீர்வாதம் சுதந்திரம் யோசிப்பார்? இவைகளை கேட்டும் பார்த்தும் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தியிருக்காங்க. ஆகவே அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக் கொள்ளாம போறதுக்கு முதல் காரணம் அவருடைய இருதய கடினம். நம்பர் டூ, அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாம போறதுக்குரிய இரண்டாவது முக்கிய காரியம் அவர்களுடைய அவவிசுவாசம், டிஸ்பிலே. எங்கே பார்க்கிறோம்? அதே எபிரேயர் மூன்றாம் அதிகாரத்தில் 12 வசனத்தை பாருங்க. 3:12, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான அவவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாருங்க. பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு அந்த வசனம். 3:12 அப்படி இருக்கா இல்லையா? சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விக்கிரகத்துக்கு ஏதுவான அவவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி எச்சரிக்கையாருங்க. ஆகவே அவவிசுவாசம் உள்ள இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா? பொல்லாத இருதயம். ஹலோ, அவவிசுவாசம் உள்ள இருதயம் என்ன? பொல்லாத இருதயம். தேவனை விட்டு விலகிறது எதனால? அவவிசுவாசம். ஆண்டவருடைய விசுவாசத்தினாலே தேவனை கிட்டி சேருகிறோம், அவவிசுவாசத்தினால தேவனை விட்டு தூரமாய் போறோம். ஹலோ, விசுவாசத்தினால தேவனை கிட்டி சேருகிறோம், அவவிசுவாசத்தினால தேவனை விட்டு தூரமாய் போறோம். ஆகவே அவவிசுவாசம் உள்ள இருதயம் பொல்லாத இருதயம். இது குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லி வேதவசனம் நமக்கு தெளிவாய் போகுது. என்னத்திலே அவவிசுவாசம்? தட் இஸ் த க்வெஸ்சன். எங்கே அவவிசுவாசம் எழும்பு தெரியுமா? ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படை தான் அவவிசுவாசம். நாம் கேட்கிற வார்த்தைகளை நாம் விசுவாசத்தோடு கேட்கணும். நான் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்காவிட்டால் எப்படி இதை நான் கைக்கொள்றது? சொல்லப்படுகிற, பேசப்படுகிற வேத வார்த்தைகளை நான் விசுவாசியாவிட்டால் எப்படி என் வாழ்க்கையில நான் அதை கைக்கொள்ளுறது? நாம் அதை கைக்கொள்ள வெறும் விசுவாசியாதபடியால கைக்கொள்றோம், கைக்கொள்ளாம இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹலோ, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். யார் சொன்னது? ஏ சொன்னார். இந்த வார்த்தையை நாம் முழுவதுமாக விசுவாசித்தால் நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்கிறவனாக இந்த பூமியில் இருப்போமே. நான் சொல்லுங்க, பரலோகத்தில் போய் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க முடியாது. இந்த பூமியில சேர்க்கிற பொக்கிஷத்தை நாம் பரலோகத்தில் போய் அனுபவிக்க முடியும். அவன் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வாய்ப்பு. இது குறுகின நாள். அவன் இந்த பூமியிலே நாம் பரலோகத்துக்குரிய பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி தந்தது. அவன் இந்த வார்த்தையை நாம அப்படியே நாம விசுவாசித்தோம். ஆனால் நீங்கள் நானும் இப்பொழுதே இந்த பூமியிலே இருக்கிற இந்த நாட்கள்ல பரலோகத்தில் நாம பொக்கிஷங்களை சேர்க்க ஆரம்பித்திருப்போமே. உன்ன மனசாட்சிக்கு தெரியும், நீ ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நீ எவ்வளவு பொக்கிஷங்களை நீ பரலோகத்தில் சேர்த்து வைத்திருக்கிறாய். நாம் இந்த பூமியில சேர்க்கிறோமோ பரலோகத்தில் சேர்க்கிறோமோ? பரலோகத்துக்கு உரியவன் பரலோகத்துக்குரியவன் சேர்க்கிறான் பாருங்க. பரத்துக்குரியவன் பரத்துக்குரியவர்களை பரத்துக்குரியவர்களை சேர்க்கிறான் பாருங்க. பூமிக்குரியவன் பூமிக்குரியவர்களை சேர்க்கிறான், பூமிக்குரியவன் பூமிக்குரியவர்களை தேடுறான், பூமிக்குரியவன் பூமிக்குரியவர்களை பேசுறான் என்று நான் சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பூமிக்குரியவன் எப்பவும் பூமிக்குரியவர்களே பேசிட்டு இருப்பான். ஆனா பரத்துக்குரியவனோ அவன் பேச்சிலே எப்படியாவது ஒன்று தேவனுக்கு அடுத்த வார்த்தை வரும் பார். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள அதான் நிறைஞ்சிருக்கு. இருதயத்தை நிறைவினாலும் வாய் பேசு. Whatever in your heart that you will speak out, உனக்குள்ள என்ன இருக்குதோ அதை தான் பேசுவான். ஆகவே பரத்துக்குரியவங்கள் பரத்துக்குரியவங்களை பேசுறான், பூமிக்குரியவங்கள் பூமிக்குரியதை பேசுறான், பரத்துக்குரியவங்கள் பரத்துக்குரியவங்களை தேடுறான், சேர்க்கிறான். ஆனா பூமிக்குரியவர்களோ பூமிக்குரியவர்களையே தேடி அதையே சேர்க்கிறார். ஒரு நாளைக்கு எல்லாவற்றையும் விட்டுட்டு அம்மோன்னு போயிடுவார். இன்னைக்கு ஹைதியில 110,000 அதிகமான மக்கள் மறித்திருந்தா மறித்தார்களே, அவர்கள் சேர்த்தது எங்கே? அவர்கள் கட்டிட கட்டிடங்கள் எல்லாம் விழுந்து தரையில கிடக்க நான் கண்ணால் நான் பார்க்கிறோம். யோசித்திருப்பார்களா? திடீரென இப்படி பூகம்பம் வரும், எல்லாம் போயிடும் சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நாட்களை எவ்வளவு மணித்தியாலங்களை இரவு போல குளிருக்கிலும் வீட்டில் கஷ்டப்பட்டு தேடி கட்டி சேர்த்து வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் என்று தானே இருந்தார். ஆனா ஒரே நேரத்தில் எல்லாம் அம்மோனு போயிடுவோம். அதுக்காக நாம் வீடு கட்டக்கூடாதுன்னு நான் சொல்லல, வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லல. நமக்கு வீடு இருக்கிறதுக்கு வீடு தேணும், வீடு தேவை, வசதி இருந்தா கட்டப்பா, பாவம் இல்லை. ஆனா அதுதான் வாழ்க்கையில் அதை கட்டிப்பிடிச்சிருக்க, அதுதான் உங்க ஜீவனோடு இருக்க. ஆஸ்தி இருக்கிறது பாவம் இல்ல, ஆனா ஆஸ்தி தான் ஜீவன் இருக்கிறது பாவம். தட்டு செய்யும் போது தேவதான் ஒருவனுக்கு எவ்வளவுதான் ஆஸ்தி இருந்தாலும் சொன்னார் அது அவனுக்கு ஜீவன் இல்ல. நீ ஆஸ்தி, உனக்கு ஆஸ்தி இருக்கிறது பாவம் இல்லையப்பா, உனக்கு செல்வம் இருக்கிறது பாவம் இல்ல. ஆனால் உனக்கு இருக்கிற செல்வமும் உனக்கு இருக்கிற ஆஸ்தியும் தான் உங்க ஜீவன், அதுதான் உனக்கு மேன்மை என்றாய் பாருங்க. தட்டு எவ்வளவுதான் உனக்கு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. மதிகேடனே, இன்றைக்கு உன் ஜீவன் எடுத்துக்கொண்டு போட்டு நீ சேர்த்ததெல்லாம் யாருடா அப்படின்னு சொல்லி ஆண்டு. நான் சொல்றத தயவு சிந்தி, நாம் ஆண்டவுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசியாக இருக்கும்படியால் நாம் அவைகளை கை கொள்றது. ஆண்டவுடைய வார்த்தையில் இருக்கிற அவவிசுவாசம் நாம் அவைகளை கை கொள்றது. எங்க ஒரே விதமான வார்த்தை தான் எல்லாருக்கும் அனுப்பப்படுது. The same word is going to everybody. ஆனா அதை நான் கேட்கிறவர்கள் எப்படி கேட்கிறோம் என்பது முக்கியம். 4 அதே எபிரேயர் 4 முதலாம் வசனத்தை பாருங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்கணும். இரண்டாம் வசனத்தை, ஏனெனில் நல்லா கவனிங்க, இரண்டாம் வசனத்தை பாரு. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, கேட்டவர்கள் அப்படி பாரு, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லையே அப்படின்னு அவங்க பேர்ல பாருங்க. கேட்டவர்கள் அவர்கள் விசுவாசத்தோடு கேட்காதபடியால் அவங்களுக்கு அது என்ன என்னமா போயிட்டு தான் பிரயோஜனம் இல்லாம போயிடு. ஆகவே தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்கிறவர்களுக்கு அது கிரிய செய்யும். ஆண்டவுடைய வசனத்தை நாம் விசுவாசித்து அதை கேட்டால் அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் கை கொள்வோம். நாம் ஆண்டவுடைய வசனத்தை விசுவாசம் இல்லாமல் கேட்கிறபடியாலும் ஆண்டவுடைய வசனத்தை நாம் விசுவாசியாதபடியாலும் அவர்களை நாம் கை கொள்றதில்லை. ஆண்டவுடைய வார்த்தையை நாம் விசுவாசித்தோம். ஆபிரகாம் ஆண்டவுடைய வார்த்தையை விசுவாசித்தார், ஆகவே அவர்களை கை கொண்டார். கடைசி வரைக்கும் ஆண்டவுடைய வார்த்தைகளை கை கொண்டார். கடைசி வரைக்கும் அவன் ஆசீர்வாதமாகத்தான். அவை எல்லாருக்கும் ஒரே வித வார்த்தைகள் அனுபவப்படுது. ஆனா எப்படி நாம் கேட்கிறோம்? ஆண்டவுடைய வசனத்தை விசுவாசத்தோடு கேட்டு அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போமா இருந்தால் அவைகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் கை கொள்ளும். பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் வேர்ட், இது தேவன் எனக்கு அனுப்புற வார்த்தை, இப்படி நான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்க, ஆகவே நான் இதை செய்யணும். இன்றைக்கு பாருங்க, ஒரு அரசாங்கத்தின் வார்த்தைகளை எவ்வளவு வேகமா கை கொள்ளணும் பாருங்க. கொஞ்சம் நாளைக்கு சொன்னாங்க, நீங்க எல்லாரும் கிரீன் ஸ்டிக்கர் ஒட்டணும் காருக்கு, ஒட்டாட்டா சிட்டிக்கு ஓடலாம் சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாட்ட காலையும் பார்த்தா முன்னுக்கு கிரீன்ல ஹெல்ப் ஆகுது ஒட்டிட்டு வச்சிருக்கா, ஏன் தெரியுமா? கவர்மெண்ட் ஆர்டர், யூ ஷுட் பி டூ இட். ஆகவே நாம என்ன சொல்ல, இதை ஒட்ட பண்ணாமல் சொல்லியிருந்தா நாமே ஒட்ட போறோம். நமக்கு என்ன, அது கவர்மெண்ட் ஆர்டர். ஆகவே நாம என்ன செய்யறோம், அதை கை கொள்ளும். இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தின் காரியங்களை நாம் கை கொள்ள வேண்டும், தப்பில்லை. அப்படியானால் அழியாத தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போற அந்த நித்திய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போற நீயும் நானும் தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு விசுவாசிக்கணும், எவ்வளவுக்கு அவைகளை கை கொள்ள. நான் சொல்றேன் கேளுங்க, இந்த வேதத்தில் இருக்கிற மொத்த தாற்பயம் என்ன தெரியுமா? இந்த 66 புத்தகத்தின் மொத்த தாற்பயத்தை சொல்றேன் கேளுங்க, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள். இதுதான் எல்லாருமே விழுந்த கடமை. ஏனென்றால் இந்த வார்த்தையின்படிதான் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறாரு, இந்தபடிதான் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு, இதன்படிதான் நம்மை வாழ வைக்கிறாரு, இதன்படிதான் அவர் நம்மை நியாயத்திற்க போகும் போறார். ஆகவே இதை நாம் கவனமாக படித்து கவனமாக கேட்டு இவைகளை நாம் கை கொள்ளுவோமாக இருந்தால் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? எட்டேதல் லைஃப் எனக்கு வேணும். முடிவில்லாத நித்திய ஜீவன் அர்த்தம் என்னங்க? சில பேருக்கு நித்திய ஜீவன் என்னன்னு தெரியாது. ஜீவன் ஒண்ணும் இல்லை, நித்திய ஜீவன் முடிவில்லாத வாழ்க்கை, என்றென்றும் வாழ்கிற வாழ்க்கை. போய் கேட்ட ஆண்டு எனக்கு முடிவில்லாத வாழ்க்கை போயிடும், நான் என்ன செய்யணும்? அதுக்கு ஆண்டு சொன்ன பதில் என்ன தெரியுமா? கற்பனைகளை கைகோள். அப்பதான் அவர் சொல்ற ஆண்டவர் எது கற்பனை அவனுக்கு தெரியாம இல்லை. அவன் கேட்க அப்ப அதுக்கு ஆண்டு சொன்னாரு, உனக்கு தெரிந்தானே என்ற எல்லாம் படைப்பாட்ட நியாயப்பெருமாள் சொல்ற, கொலை செய்யாத, களவு செய்யாத, பொய் சொல்லாத, அப்படின்லாம் சொல்லி போய் சொல்ற. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே என் சிறு வயது முதல் இவைகளை எல்லாம் நான் கை கொண்டேன். அது உண்மை. அப்படி இல்லாட்டா ஆண்டவர் சொல்லி பெறணும், நீ சொல்றது பொய். அவன் சிறு வயது முதல் கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு வந்தான். ஆனா அவன் நினைச்சா நான் நீதிமான். அப்படி அப்போ ஆண்டவர் சொன்னாரு, மகனே உடத்துல ஒரு குறை இருக்கு. என்ன? அப்பதான் சொன்னாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து தருத்திரருக்கு கொடு, அதுக்கு பின்னால் எனக்கு வா. அது வேகமாக வந்தா சோகமாக போட்டான். நல்ல கேள்வியோட வந்த பதிலையும் பெற்ற அதை அவனால் கை கொள்ள முடியாத பரிதாபமணி போயிட்டான். இந்த உலகத்தில் அவன் சேர்த்து வைத்த சொத்து, இந்த உலகத்தில் அவனுக்கு இருந்த பிடிப்பு பற்று, முடிவில்லாத நித்திய ஆசீர்வாத வாழ்வை அனுபவிக்க முடியாதபடி போயிட்டு இருப்பான். எப்படி ஆண்டோட வசனத்தை நாம் கேட்கிறோம், நமக்குள்ள அவிசுவாசம் இருக்கு. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் இல்லை? அங்கே அவர்களுடைய அவிசுவாசத்தினால் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. எங்கே தான் பிறந்து வளர்ந்த நாசரேத் ஊரில், வளர்ந்த ஊர், பிறந்த ஊர்ல வளர்ந்த ஊராகிய நாசரேத் ஊரில் அதிக அற்புதங்களை செய்ய முடியல. ஏன் தெரியுமா? அவர்கள் அவிசுவாசத்தினால். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அடிமத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் இயேசு அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் வேதத்தை படிக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காததுக்கு ஒரு பிரதான காரணம் நான் சொல்லுவேன், அவவிசுவாசம். நடக்குமா? நடக்கா? இருக்குமா? இருக்காது. நாம் அமிழ்ந்து போறதுக்கும் இதான் காரணங்க. கடல் அலைகளை மிதித்து நடந்த வெட்டி நடை போட்டார், வீர் நடை போட்டான் மிஸ்டர் பீட்டர் இரவல். கடல் இல்ல, கடல் அலைகள், தண்ணி என்று சொல்லுவ, கடல் அலை கொந்தளிக்குது. கடல் இரவு இருட்டு, இரவுல கொந்தளிக்கிற கடல்ல வீர் நடை போட்டார், கடல் அலைகளை மிதிச்சு நடந்தார். ஆனா சத்து நேரத்துக்குள்ள தான் மிதிச்ச அதே அலைகளுக்குள்ள அமிழ்ந்து போறார். எதை அவர் மேற்கொண்டாரோ கொஞ்ச நேரத்துக்குள்ள அது அவரும் மேற்கொள்ளுது பார். கடல் அலைகளை விதித்து நடக்க வைக்கும் விசுவாசம். அவ விசுவாசம் நம்ம என்ன செய்வோம்? அமிழ்ந்து போவோம். அழைக்கப்பட்ட தேவ ஜனம், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவ ஜனம் அதை சுதந்திரிக்க முடியாமல் வனாந்தரத்திலே அவர்கள் விழுந்து போனதுக்குரிய இரண்டாவது காரணம் அவர்களுடைய அவிசுவாசம். குறித்து விவரமா பேசலாமா? நமக்கு நேரம் போதா? ஆவி இரண்டாவது காரியம் அவருடைய அவிசுவாசம். மூணாவது என்ன தெரியுமா? அவருடைய முறுமுறுப்பு. பாப்பா, நான் எடுத்து படிச்சு படிச்சு பார்த்தேன். திரும்ப நான் அப்ப சொன்னேன், சிவந்த சமுத்திரத்தை பிளந்து ஆண்டவர் கொண்டு வர அந்த அற்புதத்தை பார்த்து மூன்று நாட்கள் தண்ணி கிடைக்கல. கொஞ்சம் முதல் பார்த்தா மிரியாமோட சேர்ந்து எல்லாரும் பாட்டு, ஒரு அதிகாரமே பாட்டு, ஆண்டவரை புகழ்ந்து பாட்டு, மோசே புகழ்ந்து பாட்டு 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 பாட்டு. கொஞ்சம் ஒரு சில நாட்களுக்குள் அதே நாவு யாரை புகழ்ந்து பார்த்ததோ அவர்களை முறுமுறுக்கார். ஆண்டவரே, இது என்ன தண்ணி இல்லையே, எங்களை ஏன் கொண்டு வந்து மோசைக்கு விரோதமாக முறமுறுத்தார். தண்ணிக்கா பிற்பாடு அப்பத்துக்கா எய்து தேசத்தில் நாங்கள் சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்ட அற்பங்களை நாங்கள் நினைக்கிறோம். முறமுறுத்தார், தண்ணிக்காக முறமுறுத்தார்கள், அப்பத்துக்காக முறமுறுத்தார்கள். யாரு? தேவஜனங்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள அழைக்கப்பட்ட தேவஜனங்கள். நாம் ஒன்று கொண்டு 10:10 படிக்கிறோம், அவர்கள் முறுமுறுத்தது போல நாமும் முறுமுறுக்காக இருக்கும். அவங்க என்னத்துக்காக, எதுக்கு முறுமுறுத்தா தெரியுமா? அப்பத்துக்கு, தண்ணிக்கு. இந்த பூமிக்கு எடுத்த காரியங்களுக்காக அவர்கள் முறுமுறுத்தார். எங்க இவ்வளவு அற்புதங்களை செய்து அழைத்து வந்த ஆண்டவர் வனாந்திரத்தில் அவர்களை செத்து போக விட்டிருப்பார, தாகத்தினாலும் பசியினாலும் செத்து போக விட்டிருப்பாரா? நான் யோசித்து பார்த்தேன், 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் நடத்தினாரே, ஒரு ஒரு பேக்கரி கூட இல்லை, ஆனா திருப்தியாக சாப்பிட்டு இருக்க. ஒரு ஸ்கூல் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா ஆண்டவர் வனாந்திரத்தில் 40 வருஷம் அற்புதமாக ஆச்சரியமான விதத்தில் அவர்களை போஷித்து அவர்களை பாதுகாத்து கானான் தேசத்தை கொண்டு சேர்த்தார். சொல்ற கேளுங்க, அழைக்கப்பட்டவர்கள ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாருடைய பிணங்களும் வனாந்திரம். யோசேப்பை, ஐ மீன் யோசுவாவையும் காலேபையும் தவறவர்கள் எல்லாருக்கும் தெரியும். யோசுவாவையும் காலேபையும் தவிர அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் அந்த வனாந்திரத்தில் அவர்கள் விழுந்து போனார்கள். ரெண்டு பேர் காலேபும் யோசுவாவும் மாத்திருந்தான் அந்த ஆசீர்வாத தேசத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள். ஏன் சொல்ல தெரியுமா? அவள் கட்டாத வீடுகளிலே குடியிருந்தார்கள், அவர்கள் நடாத நாட்டுகளை அனுபவித்தார்கள். தோட்டங்களும் துறவுகளும் வீடுகளும் கட்டப்பட்டே இருந்தது. தோட்டங்கள் எல்லாம் அப்படி இருந்தது, வீடுகள் அப்படி இருந்தது. இவர்கள் போய் அவர்களிலே குடியிருந்தார்கள், அவர்கள் நாட்டினதை இவர்கள் அனுபவித்தார்கள். ஆண்டவர் சொன்னாரு, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நான் உங்களுக்காக பார்த்து வைத்திருக்கிற தேசம், அது ஒன்றுக்கும் குறைவில்லாத தேசம், அது மலை தாழ்ச்சி இல்லாத தேசம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசத்தை தான் நான் உங்களுக்காக பார்த்து வச்சிருக்கிறேன், நான் உங்களுக்காக தெரிந்து வச்சிருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்வதற்காக நான் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வருகிறேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து வந்தார். ஆனாலும் அவர்களுடைய அவிசுவாசமும் இருதய கடினமும் முறுமுறுப்புகளும் வனாந்திரத்தில் அவருடைய பிணங்கள் விழுந்தது. இது ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். நம்பர் 4 என்ன தெரியுமா? அவருக்கு வனாந்திரத்தில் விழுந்தது அவருடைய முரட்டால். ஆண்டவரே சொன்னார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஒரு கட்டத்தில் மோசே சொன்னார், பாலுண்ணுகிற பிள்ளையை சுமக்கிறது போல நான் இவர்களை இதுவரைக்கும் சுமக்கிறது, என்னால இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் போய் மோசே போய் விழுந்துட்டான். ஏன்னா இவர்கள் முரட்டாட்டம் இவர்களை என்னால் நடத்த முடியாது, தாங்க முடியாது, சுமக்க முடியாது. உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள், உம்முடைய உண்மை கண்ணால பார்க்கிற, இரவுல மேகஸ்தம்பம், இரவுல அக்னிஸ்தம்பம், பகலில மேகஸ்தம்பம், 40 ஆண்டுகள் நடந்துட்டே இருக்குது. ஆனாலும் அவர்கள் புரட்டாட்டம் பண்ணுறவனாக இருந்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இருதய கடினம், அவவிசுவாசம், முறுமுறுப்பு, முரட்டாட்டம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போச்சு. நாமும் இவைகளை குறித்து கவனமா இருப்போம், எச்சரிப்பாக இருப்போம். வேண்டாம், நாமும் இப்பொழுது பரம கானானை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். நம்மை அந்த ஆசீர்வாத தேசத்துக்குள்ளே, பரம கானானுக்குள், பரலோகத்துக்குள்ளே அழைத்து செல்வதற்காக கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையால் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்ற ரகசியம். எதற்காக வாசமாக இருக்கிறாரு? நம்மை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் வாக்கு பண்ணியிருக்கிற அழிவில்லாத அந்த பேரின்பர் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை அழைத்து செல்வதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். ஆகவே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களான வனாந்திரத்திலே கோபம் உண்டாக்கினது போல உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாது என்று சொல்லப்படுது. ஆகவே நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாக இருப்போம், நமக்கு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம், பக்குவப்படுத்துவோம். தேவனுடைய வசனம் ஒரு காலம் பொய்யாக தாமதித்தாலும் அது தவறி போகாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் தவறாது. ஒரு வார்த்தை காது தரையில விழுந்து போக அவர் விட மாட்டார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அவருடைய வார்த்தை மாறுவதில்லை, அவரும் மாறுவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார். நாம் யாவரும் மனதில் செபித்து நாம் கடந்து செல்லும்.